எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்தில் உம்முடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஐக்கியப்பட்டிருக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைபாடி கொண்டிருப்பதற்காக சோத்திரம். இதோ மனுஷருடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களுடனே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக, நீர் யெகோவா ஷம்மாவாயிருக்கிறீர், உம்முடைய ஜனங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறீர். எங்கள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுவதற்காக சோத்திரம். நீரே நல்ல போதகராயிருக்கிறீர். நீர் உலகத்தில் இருந்த நாட்களிலே உம்முடைய வாயை திறந்து கிருபையுள்ள வார்த்தைகளை சொல்லும் பொழுது அநேகர் அந்த வார்த்தையை கேட்டார்கள். அது ஆண்டவரே ஆவியோடும் ஜீவனோடும் சென்றது. அந்த வார்த்தையானது ஜீவனுள்ள வார்த்தையாக இருந்தது, ஆத்துமாக்களை உயிர்ப்பித்தது. அதே போதகர் இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். நீர் ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறீர். அன்றைக்கு முத்திரைகளை திறந்து தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தின கர்த்தர் இப்பொழுதும் நீர் முத்திரைகளை திறந்து கொண்டிருக்கிறீர். வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் காணத்தக்கதாக எங்களை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர். உலகம் உம்மை அறியவில்லை, சுவாபரித்து மக்கள் உம்மை அறியவில்லை. ஆனால் எங்களை நீர் அதிலிருந்து வேறு பிரித்து உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக, வார்த்தையை நம்பி ஜீவிக்கும்படியாக எங்களுக்கு விசுவாச ஜீவியத்தை தந்திருக்கிறீர். இப்பொழுது நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தையோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. உம்முடைய வேர்டு அனாயின்ட் வேர்டாக எங்களுடைய இருதயத்திலே இடம் பெறட்டும். அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிரியை செய்து பலன் கொடுக்கட்டும். எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணத்தக்கதாக எங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வானம் பூமி அழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை அழிந்து போவதில்லை, அது நிச்சயமாக நிறைவேறும். அதை நம்பி இருக்கும் பொழுது நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. நேரத்தில் வாஞ்சியோடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தை எங்களை பந்திக்கென்று ஆயத்தப்படுத்துட்டோம். ஆண்டவரே, நேச்சுரல் ஃபுட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபீடு வைத்திருக்கிறீர். எல்லாவற்றையும் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். உட்காரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ராபோஜன அரணையிலே ரொம்ப நீளமான பிரசங்கம் பண்ண முடியாது. சில தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி, புளியங்குடி அப்படிங்கிற இடத்துல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ட்ரெயின் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது. 9 மணிக்கு தாம்பரத்தில் அவங்க ட்ரெயின் ஏறணும். இவ்விதமான சூழ்நிலை இருப்பதுனால நம்ம வந்து மெசேஜை கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக தியானிக்க முடியாது. நம்ம வேகமாக தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரும் கவனமாக கவனியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ராபோஜன ஆராதனைக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 முதல் 2 வாசிக்கலாம்.
பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது.
பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அடுத்தபடியாக அதே அதிகாரம் 9 வாசிக்கலாம்.
பின்பு கடைசியான 7 நிறைந்த 7 இந்த 7 ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி.
பின்பு கடைசியான 7 நிறைந்த 7 ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு நியூ ஹெவன் நியூ எர்த் அண்ட் நியூ ஜெருசலேம். நியூ ஹெவன் நியூ எர்த் அண்ட் நியூ ஜெருசலேம். நியூ ஜெருசலேம் வந்து நியூ சிட்டியாக இருக்கிறது. அந்த சிட்டி தேவனத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது, இறங்கி வந்து புதிய பூமியில் வந்து செட்டில் ஆகிறது. இது கடைசியாக நடக்கிற சம்பவம். உங்களுக்கு கடைசியாக நீங்கள் பார்க்க போகிற காரியம், நீங்கள் அனுபவிக்க போகிற காரியம் வந்து இங்கே 21 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இது ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் நேரம் போதாது. நியூ சிட்டி இன் த நியூ ஹெவன்ஸ் அண்ட் நியூ எர்த். அந்த நியூ சிட்டி புதிய அந்த பட்டணமானது அது நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த்தில் வந்து செட்டில் ஆகிறது. இதுதான் இந்த நேரத்துக்குரிய செய்தியில் வருகிற மணவாட்டியினுடைய கடைசியாக சேர வேண்டிய இடம். The final destination of the bride. New Jerusalem is the final destination of the bride. நீங்கள் கடைசியாக சேருகிற இடம் நியூ ஜெருசலேம். அதனுடைய விளக்கத்தை தான் நம்ம 21 அதிகாரம் முழுசும் வாசிக்கிறோம். அதனால் அருமையானாலே நம்முடைய ஃபெய்த் எப்போவுமே நான் ஒரு நாளில் நியூ ஜெருசலேம் அந்த நியூ சிட்டியில் போய் செட்டில் ஆக போகிறேன். ஆமீன். எத்தனை பேர் அதை நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்க, எத்தனை பேர் அதை நினச்சி ஜெபம் பண்ணுறீங்க? அதுதான் நமக்கு பெரிய ஆறுதல். அதுதான் அதுதான் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் நம்முடைய ப்ராமிஸ், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். என்னுடைய இருப்பிடம் வந்து நான் ஃபைனலாக சேரப்போகிறது நியூ சிட்டி நியூ ஜெருசலேம். ஆனால் நியூ ஹெவன் நியூ எர்த் வராமல் அந்த நியூ சிட்டி இறங்கி வராது. அதுதான் அந்த மிஸ்ட்ரியை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரப்போ நாரணையில் அந்த மிஸ்ட்ரி என்ன அப்படிங்க, நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. உலகத்தில் வந்து நாலில் மூணு பாகம் சமுத்திரம்தான். இந்த சமுத்திரம் சில இடங்களில் ரொம்ப ஆழமாக இருக்குது, ஆழத்தையே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிக ஆழம் இருக்குது. எவ்வளோ வாட்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே ஒரு நாளில் இல்லாமல் போயிடும். சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு, தேர் இஸ் நோ மோர் சி. அங்கே சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை உண்மைன்னு விசுவாசிக்கிறேன், ஒரு நாள் இது நிறைவேறப்போகுது. இப்போ அந்த சீசன் இல்லை, அந்த சீசன் கொஞ்சம் நாள் கழித்து வரும். அதனால் என்ன சொல்லணும்னா, ஐ சா நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த், தேர் இஸ் நோ மோர் சி. அங்கே வந்து என்ன இல்லை, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு, தேர் வாஸ் நோ மோர் சி. அதன் பின்பு அந்த நியூ ஹெவன் நியூ எர்த், அதன் பின்பு என்ன வருது, அந்த நியூ சிட்டி வருது. அதான் ஜெருசலேம், புதிய ஜெருசலேம், நியூ ஜெருசலேம் கமிங் டவுன் ஃப்ரம் காட் அவுட் ஆஃப் ஹெவன், ப்ரிப்பேர்ட் ஆஸ் எ பிரைட் அடோன் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட். தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக, அது வந்து இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பிரைட் என்று இங்கே சொல்லப்படுது. அது மணவாட்டிக்கு ஒரு அடையாளமாக சிம்பலாக இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். முதலாவது நியூ ஹெவன், ரெண்டாவது நியூ எர்த். லிட்டரல் சிட்டி இருக்கிறது, ஒரு லிட்டரல் சிட்டி இருக்கிறது, உண்மையாகவே ஒரு பட்டணம் இருக்கிறது. ஆனால் அது ஆவிக்குரிய காரியத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் அண்ட் நேச்சுரல் ரெண்டுமே இது இருக்குது. நீங்கள் ரெண்டையுமே பிலீவ் பண்ணு, தெர் இஸ் அ நேச்சுரல் சிட்டி, அதே சமயத்தில் அது ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷனாகவும் இருக்கிறது. அது ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன் வந்து பிரைடாக இருக்கிறது, அது மணவாட்டியாக காணப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரெண்டையுமே நம்ம வந்து தியானிக்க வேண்டும். நமக்கு ஒரு ஃப்யூச்சர் ஹோம் இருக்குது. நம்ம இங்கே எவ்வளோ பெரிய வீடை கட்டினாலும், எவ்வளோ மாடர்னாக நம்மளுக்கு மாடர்ன் டெக்னாலஜியில் நம்ம அழகான வீடை கட்டினாலும், அதெல்லாம் அந்த பட்டணத்துக்கு ஈக்குவல் ஆகாது. அந்த பட்டணம் தான் நம்முடைய நியூ சிட்டி. ஒருவேளை இங்கே உங்களுக்கு வீடு இல்லாட்டாலும் அங்கே வீடு இருக்கிறது. ஹல்லேலூயா. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக உங்களை நான் அங்கே சேர்த்து கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து யோவான் 14:2-3 சொல்லியிருக்கிறார். அதனால் ஒரு சிட்டினா தேர் வில் பி மெனி மேன்ஷன்ஸ். அங்கே வந்து அநேக மாளிகைகள் இருக்கும். சிட்டினா குடிசை வீடு இருக்காது. அங்கே அநேக மாளிகைகள் இருக்கிறது. அந்த சிட்டியில் அநேக மாளிகைகள் இருக்குது. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பின்பு நான் வந்து உங்களை நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படியாக உங்களை கூட்டி சேர்த்து கொள்வேன் என்று இயேசு நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கிறது. முதலாவது நியூ ஹெவன். அந்த நியூ ஹெவன் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், பியூர் அட்மாஸ்பியர் ஏற்படுகிறது. நேச்சுரலாக நான் சொல்கிறேன். இப்பொழுது நம்முடைய ஏர் வந்து பொல்யூட்டட் ஆகிருக்கு. காற்று மாசுபடிந்திருக்கிறது. உலகம் ஃபுல்லாகவே ஏர் பொல்யூஷன் இருக்கிறது. அதனால் கிளீன் அட்மாஸ்பியர் இல்லை. அங்கே வந்து ஏர் வந்து அங்கே பொல்யூஷன் இருக்காது. பியூர் அட்மாஸ்பியர் அங்கே இருக்கும். கிளீன் அட்மாஸ்பியர் இருக்கும். ஏதேனில் அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுகிறார். இந்த மெசேஜ் பாரு, இந்த மெசேஜ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். அந்த ஏதேனில் இருந்த கண்டிஷனை வந்து ஆண்டவர் கொண்டு வருகிறார். எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணுகிறார். அதனால் நம்ம விசுவாசிக்கிற செய்தி வந்து கடைசியாக என்ன செய்கிறது என்றால், ஹெவன், நியூ ஹெவனை கொண்டு வருது. அந்த நியூ ஹெவனில் பியூர் அட்மாஸ்பியர் இருக்கும். இட் வாஸ் பேக் இன் ஏடன். ஏடனில் இருந்த அதே நிலைமை வருகிறது. நோ ஏர் பொல்யூஷன், நோ சோலார் பொல்யூஷன். சூரிய ஒளி வந்து இப்போ நேரடியாக நம்ம தாக்குறது. அப்படி அங்கே சோலார் ரேடியேஷன் அங்கே இல்லை. அது ரொம்ப குளிரா ஹாட்டாகவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது. மித சீதோஷண நிலைமை இருக்கும். ஏடனில் அப்படி தான் இருந்துச்சு. அதனால் அந்த அட்மாஸ்பியரை வந்து முதல்ல கிளியர் பண்ணி, அதுதான் அந்த அட்மாஸ்பியர் தான் ஹெவன். ஆண்டவர் நியூ ஹெவனை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதன் பின்பு நியூ எர்த் கொண்டு வரும் பொழுது அதில் நோ மோர் சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செகண்ட் வயல், ரெண்டாவது கோபகலசம் ஊற்றப்படும் பொழுது வெளிப்படுத்தல் 16:3 ரெண்டாம் தூதன் தன் கோபகலசத்தை சமுத்திரத்திலே ஊற்றினான். அப்பொழுது சமுத்திரமானது செத்தவனுடைய இரத்தம் போல் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சி பிகேம் லைக் த பிளட் ஆஃப் அ டெட் மேன் வென் காட் போர் த வயல் அப்பான் இட். நம்ம பூமியில் ட்ரீஸ் இருக்குது, மரங்கள் இருக்கிறது. மரங்கள் வந்து அது வந்து ஃபோட்டோ சிந்தசிஸ், அது அது ஆகாரத்தை எப்படி தயாரிக்குதுன்னா சூரிய வழியிலே அது செய்கிறதுக்கு. சூரிய வழியானது அந்த இலை மேலே படும் பொழுது, மரத்தின் மேலே படும் பொழுது அது வந்து கார்பன் டை ஆக்சைடை இழுத்து அது ஆக்சிஜனை வெளியே விடுது. அதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், ஏர் வந்து பியூர் ஆகிறது. அதில் கார்பன் டை ஆக்சைடெல்லாம் அந்த மரம் இழுத்துருது. அது ஆக்சிஜனை கொண்டு வந்து அது இந்த இந்த பிளானட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சிருக்கு, ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கு. ஆனால் மரங்களெல்லாம் வெட்டும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆகிறதில்ல. அது காற்றுல அப்படியே இருப்பதுனால என்ன ஏற்படு, பூமி வந்து வெப்பமயம் ஆகிறது. அடிக்கடி நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ஏற்படுகிறது. இதனால் பூமி வெப்பமாகிறது. அதனால் வெள்ளங்கள் வருகிறது. இதோ சீ லெவல் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறது. தீவுகள் வந்து தண்ணிக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ட்ரீஸ் வந்து நம்முடைய அது பூமிக்கு ஒரு லங்ஸ் மாதிரி, அது வந்து என்ன செய்யும், கார்பன் டை ஆக்சைடை இழுத்து ஆக்சிஜனை வெளியே விடுது. நம்ம லங்ஸ் வந்து ஆக்சிஜனை பெற்றுக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது. ஆனால் அந்த ட்ரீஸ் வந்து அப்படி இல்லை. அதனால் மரங்களை வெட்டும் பொழுது அங்கே வெள்ளங்கள் ஏற்படுகிறது. அதனால் நம்முடைய இரத்தமானது அது பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகும் பொழுது அது பாடியில் இருக்கிற அசுத்தங்களெல்லாம் வெளியே அதை இழுத்து கொண்டு வருகிறது, வெளியே கொண்டு வருகிறது. நியூட்ரிஷன், நமக்கு சத்தை வந்து, நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தின் சத்தை வந்து எல்லா பகுதிக்கும் கொண்டு செல்கிறது இந்த பிளட்டு தான், ரத்தம் தான் கொண்டு செல்கிறது. அதனால் பிளட் வந்து, இந்த பிளட்டு கீப்ஸ் த பாடி கிளீன், அது வந்து இது நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்து கொள்ளுகிறது. இந்த பாடியை அது சுத்தமாக வைத்து கொள்ளுகிறது. இப்படியாக மனுஷன் வந்து பிளட்டினால் இயங்கி கொண்டிருக்கிறான். பிளட் சர்க்குலேஷன் இல்லைன்னா ஒரு பகுதியில் சில பிளட்ஸ் அது அந்த பாகம் வந்து மரித்து போகும் அல்லது மரத்து போகும். இவ்விதமாக ஃப்ளஷ் அண்ட் போன் நமக்கு இருக்கிறது, நமக்கு பிளட் இருக்கிறது. இவ்விதமாக நம்ம ஜீவிக்கும் பொழுது அங்கே வந்து நோ மோர் சி, அங்கே வந்து என்ன இல்லை, அங்கே அந்த புதிய பூமியில் அங்கே சமுத்திரம் இல்லாமல் போகிறது. இந்த பிளட்னால் பாடி இயங்குறது. பின்பு ஒரு காலத்தில் நம்முடைய பாடி வந்து பிளட்டினால் இயங்காது, நோ மோர் பிளட்டு, மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நம்ம நியூ இயர்த்தில் வருகிறோம், தொடர்ந்து தியானிக்கும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அதனால் சி வந்து பிளட்டாக இருக்கிறது, ஏர்த்து வந்து பாடியாக இருக்கிறது. சி வந்து இப்பொழுது நமக்கு அவசியம், பின்பு நமக்கு அவசியம் இல்லை. அங்கே ஜான் அங்கே யோவான் அங்கே பார்க்கும் பொழுது நியூ ஹெவன் அண்ட் நியூ ஏர்த், ஏர் பொல்யூஷன் இல்லை, ஏர் கிளியராக இருக்கிறது, பூமி கிளியராக இருக்கிறது, புதிய வானம் புதிய, அங்கே சமுத்திரமே இல்லை, எல்லாம் பிளேனாக இருக்குது, ஏடன் மாதிரி இருக்கிறது, எல்லா மரங்களும் இருக்கிறது. ஆண்டவர் எல்லாத்தையுமே ரெஸ்டோர் பண்ணுகிறார். நியூ ஹெவன் அண்ட் நியூ ஏர்த் வருகிறது. ஹல்லேலூயா. அதனால் அங்கே அநேக மேன்சன்ஸ் இருக்கிறது, அநேக மாளிகைகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அந்த நியூ ஜெருசலேம் வருகிறது. நியூ ஜெருசலேம் பரலோகத்திலேருந்து தேவனத்திலேருந்து இறங்கி வந்து அந்த நியூ ஏர்த்தில் வந்து அது செட்டில் ஆகுறது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஏர்த், அந்த நியூ சிட்டியை குறித்து பைபிளில் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து அவர் வச்சிரக்கல்லாகவும் அவர் வந்து சார்டின் சோனாகவும் இருக்கிறார். 12 விதமான ரத்தின கற்களினாலே அதனுடைய அசிபாரங்கள் அலங்காரம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. 12 விதமான ரத்தின கற்களை நம்ம ஒன்று கூட பார்த்துருக்க மாட்டோம். நான் ஒன்று கூட பார்க்கலை, அங்கே போய் தான் பார்க்கணும். வச்சிரக்கல், இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதும ராகம், அதன் பின்பு இதோ 9வது புஷ்பராகம், 10வது படியப்பச்சை, 10வது வைடூரியம், 14வது சுநீரன் சுகந்தி, இதமான 12 ஸ்டோன்ஸ் அங்கே இருக்கிறது. அது அந்த அதை அளக்கும் பொழுது, நகரத்தை அளக்கும் பொழுது 12,000 சாதி அளவாக இருந்தது. சாதின்னா ஃபர்லாங்ஸ், 12,000 ஃபர்லாங்ஸ்னா 1,500 மைல். அதனுடைய அது ஒரு பிரமிடு சிட்டி, அதன் தலைக்கல் ஜீசஸ் கிரைஸ்ட். அது 1,500 மைல் நீளமும், 1,500 மைல் உயரமும், 1,500 அகலமும், 1,500 உயரமுமாக இருக்கிறது. விதமான ஒரு பிரமிடு சிட்டி, அதுதான் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷனாக இருக்கிறது, நியூ சிட்டி. இந்த நியூ சிட்டி வந்து நியூ ஹெவன் அண்ட் நியூ ஏர்த் வராமல் அது வராது, அது அங்கேயே இருக்கும். நியூ ஹெவன் வந்து 21வது அதிகாரத்தில் தான் வருது. இப்போவும் நியூ ஹெவன் நியூ ஏர்த் இப்போன்னு வரல. இப்போ ரொம்ப ஏர் பொல்யூஷன், பூமி எல்லாம் கெட்டு போச்சு. பூமியை மனுஷன் கெடுத்துட்டான், தோண்டி தோண்டி அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கெடுத்துட்டான். பூமியை கெடுத்தவர்களை கெடுக்க காலம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனால் இப்போ எல்லாமே ரொம்ப சீர்கட்ட நிலையில் இருக்கு. இந்த ஏர்த் ஹெவன் இப்பொழுது ரொம்ப சீர்கட்டு இருக்கிறது. இந்த லட்சணத்தில் அங்கேருந்து வராது. இது நியூ ஹெவன் வரணும், நியூ எர்த் வந்தால் தான் அந்த சிட்டி அங்கே வரும். அதனால் மிலினியம் வந்து விட்டது. மிலினியம் வந்த பிறகும் அந்த சிட்டி வரல. வெளிப்படுத்தல் 26 மிலினியத்தை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 26 வாசிக்கலாம்.
முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள்.
இதோ முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் கிறிஸ்துவுடனே கூட ஆசாரியராயிருந்து 1000 வருஷம் அரசாளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசையிலுள்ள கோகை மாகையும் அவன் யுத்தத்துக்கு சேர்த்து கொள்ளும்படியாக புறப்பட்டு போவான். அவருடைய தொகை கடற்கரை மணலத்தினையாயிருக்கும். அவர்களெல்லாரும் வந்து பரிசுத்தவானுடைய பாளையத்தையும் அங்கே தேவனுடைய நகரத்தையும் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்கள் மேல் அவர்களை பச்சித்து போடும். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் 2வது மரணமாகிய அக்கினி கந்தம் எரிகிற கடலிலே பங்கடைவான். அங்கே கள்ளத்திற்கு அந்திகிறிஸ்து இருக்கிற அந்த அக்கினி கடலே இந்த பிசாசானவன் தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மாங்க அங்கே ஒரு இது காரியங்கள் எழுதியிருக்கிறது. 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு சாத்தான் வந்து 1000 வருஷம் கட்டி வைக்கப்படுகிறான். அதனால் 1000 வருஷம் அரசாட்சியில் எந்த தீமையும் இல்லை. சாத்தான் இருந்தால் தான் பிரச்சனை. அதனால் அவனை வந்து பாதாளத்தில் தள்ளி அடைத்திருக்கிறது. இப்பொழுது அவன் காவலிலிருந்து விடுதலையாகி எல்லா அசுத்தாவிகளையும் கொண்டு வருகிறான். அதெல்லாம் 1000 வருஷம் அரசாட்சி முடிஞ்ச பிறகு கூட அந்த சிட்டி வரல. ஏன்னா சாத்தானுக்கு இந்த பூமியின் மேலே கிரிப்பு இன்னும் இருக்குது. 1000 வருஷம் அரசாட்சியானது உலகத்தை ஏடேனி கண்டிஷனில் கொண்டு வருது. ஆனாலும் இன்னும் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். இன்னும் அது சாத்தானுடைய கிரிப்பில் தான் இருக்கிறது. சாத்தான் எல்லா ஆவிகளையும் கொண்டு பரிசுத்தவானுடைய பாளையத்துக்கு விரோதமாகவும் அந்த பரிசுத்த நகரத்துக்கு விரோதமாகவும் வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது கடற்கரை மணலத்தினையாக இருக்கும். அதான் கோகு மாகோகு. இது வந்து 2வது கோகு மாகோகும். எசேக்கியேல் 37-38 கோகு மாகோ யுத்தம் சொல்லப்பட்டிருக்கு. அது 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னால் நடக்குது. இது 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு. ஆனால் எல்லா ஈவில் ஸ்பிரிட்டையும் கொண்டு வரும் பொழுது இந்த ஈவில் ஸ்பிரிட் தான் பூமியின் மேலே தன்னுடைய கிரிப்பை வைத்திருக்கிறது. வானத்திலிருந்து அக்கினி வருது. பரிசுத்தாவினுடைய அந்த பேப்டிசம் அந்த ஹோலி கோஸ் இந்த பூமியின் மேல் வரும் பொழுது அவங்கள சுட்டரித்து போடும். அப்பொழுது என்ன செய்யறால் பூமி வந்து முற்றிலுமாக சாத்தானுடைய கிரிப்பிலிருந்து அது விடுதலை ஆகிறது. இப்பொழுது அது நியூ எர்த்தாக மாறுகிறது. அதுக்கு பிறகுதான் 21வது அதிகாரத்தில் அந்த சிட்டி மேலேருந்து இங்கே வரும். அந்த அந்த அது அது மாறாத அது வராத பட்சத்தில் அந்த அந்த கோகு மாகோ யுத்தம் அங்கே நடக்காத பட்சத்தில் என்ன செய்ய முடியாது என்றால் சிட்டி மேலேருந்து இங்கே வர முடியாது. அந்த நியூ ஜெருசலேம் வர முடியாது. அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? அது வந்து மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கு. ஆட்டுக்குட்டியாண்ட மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனத்திலிருந்து இறங்கி வருவதை எனக்கு காண் ஆட்டுக்குட்டியாண்ட மனைவியாகிய மனவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று அந்த தூதன் சொல்லுகிறான். யோவானை வா கூட்டிக்கிட்டு போய் நீ இங்கே வாணி கூட்டி உயரமான ஹை மவுண்டன் அங்கே கொண்டு போயிட்டு என்ன காண்பிக்கிறான்? ஒரு சிட்டி அங்கே வருது. அந்த சிட்டி என்ன இருந்துச்சுன்னா இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் பிரைடு. மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. அது சிட்டியாகவும் இருக்கிறது. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை காமிக்கிறது. அது ஒரு சிம்பிளாக இருக்கிறது. அது மனவாட்டிக்கு ஒரு சிம்பிளாக இருக்கிறது. அது ஆட்டுக்குட்டியாண்டே மனைவியாகிய மனவாட்டியாக இருக்கிறது. அந்த நியூ ஜெர்சில 2வது வசனத்தில் இது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஆன ஜெண்டல் மனவாட்டியை போல அது ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது என்று எழுதியிருக்கு. 9வது வசனத்தில் அது இறங்கி வருகிறதை யோவான் காண்கிறான். அந்த தூதன் ஹை மவுண்டனில் கொண்டு போய் அதை காமிக்கிறான். இப்பொழுது நமக்கு அது காண்பிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த தூதன் நம்மை ஹை மவுண்டனில் கொண்டு சொல்கிறார். ஹல்லேலூயா. அதை வேலியிலிருந்து பார்க்க முடியாது. வேலி வந்து பெந்தெகோஸ்தல் வேலி. பெந்தெகோஸ்தல் ஸ்தாபனம் ஒரு வேலியாக இருக்கிறது, சமவெளியாக இருக்கிறது, பள்ளத்தாக்காக இருக்கிறது. அங்கேருந்து அந்த பட்டணத்தை பார்க்க முடியாது. அந்த பட்டணத்தை பார்க்கணும்னா ஹை மவுண்டனில் போகணும். 7th பீக்குக்கு போகணும். 7வது சிகரத்துக்கு போகணும். அதெல்லாம் முதல்ல 2 சின்ன சிகரம், பின்பு வந்து ஒரு பெரிய சிகரம். அது ஃபஸ்ட் ஃபுல் ஹீலிங். அதன் பின்பு ஒரு சின்ன சிகரம் வருகிறது. அதன் பின்பு அஞ்சாவது பீக் வந்து இன்னும் உயரமாக இருக்கிறது. மூணாவது பீக்கை காட்டிலும் அஞ்சாவது பீக் உயரமாக இருக்கிறது. செகண்ட் புல் டிசைனிங் ஆஃப் த தாட்ஸ் அண்ட் இன்டென்ட்ஸ் ஆஃப் த ஹார்ட். அதன் பின்பு இதோ அதுக்கு பிறகு ஒரு சின்ன சிகரம் வருது. அதுக்கு பிறகு எல்லாத்த விட பெரிய சிகரம் வருது, செவன்த் பீக். அந்த செவன்த் பீக் வந்து தேட் புல்லாக இருக்குது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு. அதனால் அந்த தூதன் வந்து யோவானை வந்து அந்த செவன்த் பீக்கில் கொண்டு சென்று இதை என்ன செய்கிறான் என்றால் காமிக்கிறான். அதனால் அந்த பட்டணத்தை பார்க்கணும்னா, அந்த பட்டணத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா, நீங்கள் வந்து ஹை மவுண்டனுக்கு வர வேண்டும். அந்த ஹை மவுண்டன் அதுதான் செவன்த் பீக்காக இருக்கிறது, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு தேட் புல்லாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம செவன்த் பீக்கில் வந்திருக்கிறோம். யோவானை எந்த தூதன் கொண்டு சென்றாரோ அதே தூதன் தான் நம்மளை அங்கே கொண்டு சென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. த ஏஞ்சல் வாஸ் எ ப்ராஃபெட். ஹல்லேலூயா. அந்த ஏஞ்சல் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். யோவானுக்கு எல்லா தரிசனங்களையும் அந்த தீர்க்கதரிசி தான் காமிக்கிறார். யோவான் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாக இருக்கிறான். அன்றைக்கு எந்த தூதன் யோவானை வந்து அங்கே கொண்டு சென்றாரோ அதே தூதன் தான் நம்மளை இன்றைக்கி செவன்த் பீக்கில் கொண்டு சென்றிருக்கிறோம், ஹை மவுண்டன். ஆமென். அதனால் இயேசு கிறிஸ்து யாக்கோபு யோவான் அவர் ஹை மவுண்டன் கொண்டு செல்கிறார். அங்கே போய் மறுரூபமாகிறார். அந்த காட்சியை அவங்க மட்டும்தான் பார்க்குறாங்க. மோசஸை ஆண்டவர் ஹை மவுண்டன் கொண்டு செல்கிறார். அங்கே தான் வந்து அந்த டென் கமேண்ட்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா வார்த்தைகளையும் அந்த மோசை அந்த ஹை மவுண்டெயினில் தான் அவன் பெறுகிறான். அதே போல தான் இந்த நேரத்துக்குரிய தீர்க்க தரிசிய ஆண்டவர் ஹை மவுண்டெயின் கொண்டு செல்கிறார். சன்செட் மவுண்டனில் ஹை மவுண்டெயின் கொண்டு சென்று செவன் ஏஞ்சல்ஸ் அவரை சந்திக்கிறாங்க. ஏழு முத்திரையின் ரகசியம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கி பிரைடை வந்து அதே தூதன் யோவானை கொண்டு சென்ற தூதன் இன்றைக்கி நம்ம ஹை மவுண்டன் வாங்க. இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஹை மெசேஜ், ஹை ரெவலேஷன். பெந்தகோஸ்தல் சர்ச்சில் போய் நீங்கள் கேட்க முடியாது. அவங்க அந்நிய பாஷை பேசுவதற்கு உங்களை கட்டாயப்படுத்துவார்கள். அவங்க உங்களை ஒரு எமோஷனுக்குள்ளாக மாற்றுவாங்க. அதிக சத்தம் போட்டு அலையிலியாக சொல்ல சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கப்படுது. அந்த போதகர்களுக்கெல்லாம் எல்லாம் திறமையாக பேசுகிறவங்க ஏஜி சர்ச்சில் அவங்களுக்கு என்னச்சா அதிக சம்பளம் கொடுத்து சொகுசான காரை கொடுத்து நீங்கள் ஜனங்களை எமோஷனுக்குள்ளாக மாற்றணும். அந்த மாதிரி நீங்கள் பேசணும், திறமையாக பேசணும். அப்படி திறமையாக பேசுகிறவங்களுக்கு அங்கே சம்பளம் கொடுத்து சொகுசு கார் கொடுத்து அவங்கள வந்து அவங்க சபையை வந்து நடத்துகிறாங்க. அதனால் ஜனங்களை அவங்கள எமோஷனில் எப்படி ட்ரிக்காக பண்ணி அப்படியே ஜனங்களை கவர்ச்சி பண்ணுவாங்க. இங்கே அந்த கவர்ச்சி கிடையாது. நீங்கள் ஹை மவுண்டன் போயிட்டு நீங்கள் ரெவலேஷனை பெறுறீங்க. ஹல்லேலூயா. அதனால் அது என்ன மிஸ்ட்ரியாக இருக்கிற என்றால் அது இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் த பிரைடு. ஹல்லேலூயா. அது சிம்பிள் ஆஃப் த பிரைட். அந்த வந்து அன்ஃபோல்டிங் ராப்சர் த செவன் சீல் ஆகிருக்கு, ஏழாம் முத்திரையாக இருக்கு. அது வந்து எய்த் டே குறிக்கிறது. வி ஆர் ஆன் த ஹை மவுண்டன். த ஏஞ்சல் சோடு ஜான் ஃபியூச்சர் என்பது பென்கா நமக்கு ஃபியூச்சர் ஹோமை அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். த மிஸ்ட்ரி ஆஃப் த பிரைட் லேம்ஸ் வைஃப் சிம்பிள் ஆஃப் திஸ் ஹெவன்லி சிட்டி. இது பரலோக பட்டணமாக இருக்கிறது. இது ஹோலி ஜெருசலேம். நம்ம அதில் ஒரு பாகமாக இருக்கிறோம். அந்த பட்டணத்திலே நம்ம ஒரு பாகமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அது எப்படி, இது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கிறது. இங்கே வா, நான் உனக்கு அதை பற்றி சொல்லுகிறேன். அந்த ரகசியத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். அந்த பட்டணத்தினுடைய ரகசியத்தையும் அது எப்படிங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். நீ அந்த ஹை மவுண்டெயினுக்கு வா. நீ பெந்தேகாசல் வேலியில் இருக்காத, நீ ஃபர்ஸ்ட் புல் செகண்ட் புல்ல இருக்காத, நீ வந்து தேர்ட் புல், நீ செவன்த் பீக்குக்கு வந்தீன்னா உனக்கு நான் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்ம முதல்ல நியூ ஹெவன், நம்முடைய சோல் வந்து அது வந்து புதுசாக மாறினாத்தான், அது புது சிஷ்டியாக மாறினாத்தான் அது என்ன செய்ய முடியும், அந்த சிட்டி வர முடியும். முதல்ல ஃபர்ஸ்டில் வந்து நியூ ஹெவன். அது எதை குறிக்குன்னா நம்முடைய சோல். நம்முடைய சோல் நியூவாக மாறணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிஷ்டியாக இருக்கிறான். ஆமீன். அதனால் நம்முடைய சோல், யூ கெட் அ நியூ சோல். பிஃபோர் யூ கெட் அ நியூ பாடி. அதனால் நீங்கள் புதிய நியூ பாடியை பெறுவதற்கு முன்னதாக நீங்கள் நியூ சோலை பெற வேண்டும். உங்களுடைய சோல் மீட்கப்படாமல் உங்கள் பாடி மீட்கப்படாது. முதல்ல ஹெவன் அட்மாஸ்பியரை கிளியர் பண்ணுகிறார். நம்ம சோல் வந்து இதாக இருக்கணும். ரெண்டு குந்தியர் அஞ்சு பண்ணல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது சிஷ்யாக இருக்கிறான். இஃப் எ மேன் பீ இன் கிரைஸ்ட் இஸ் அ நியூ கிரியேச்சர். ஆல் ஓல் திங்ஸ் ஆர் பாஸ்ட் அவே, எவ்ரி திங் பிகம் நியூ. நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் இருக்குல்ல, கோல் சொல்கிறது, மற்றவங்க கதையை நம்ம ரகசியமாக பேசுகிறது, இதே புத்தி இருக்கும். நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் பார்க்க மாட்டோம், நம்ம மற்றவங்க வீட்டை பார்க்குறது. உங்கள் ஜென்ம சுபாவம் ஓல்டு நேச்சர். இந்த ஓல்டு நேச்சர் போகலைன்னா நீங்கள் உங்கள் சோல் சரியாகலைன்னு அர்த்தம். உங்களுடைய கிரியைகளை பார்த்தாலே தெரியும். நீங்கள் அதை பார்த்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும். நீங்கள் முதலாவது நியூ சோல் பெறணும். உங்களுடைய ஓல்டு நேச்சர் போயிட்டு உங்களுக்கு டிவைன் நேச்சர் வரணும், நியூ நேச்சர் வரணும். பைபிள் அப்படி போட்டிருக்கு, ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிஷ்யாக. என்ன ஓல்டு நேச்சர் இருக்குது அதெல்லாம் போகணும், சுத்திகரிக்கப்படணும். உங்களுடைய அட்மாஸ்பியர் அங்கே வந்து அது பியூராக மாறணும், அது மாசுபட்டிருக்கக்கூடாது. முதலாவது நியூ சோல் பெற்றால் தான் நியூ பாடி பெற முடியும். ஹல்லேலூயா. யூ கெட் அ நியூ பாடி, அதான் நியூ எர்த். நீங்கள் என்ன சொல்ல, நியூ ஏர்த்தை பெறும் பொழுது தான் நியூ சிட்டி வரும். நீங்கள் நியூ அந்த புதிய புதிய வானம் புதிய பூமி. முதல்ல புதிய வானம், ரெண்டாவது புதிய பூமி. இது நேச்சுரலாக நடக்க போகுது. பண்பு நியூ சிட்டி வரும், இது நேச்சுரல். இப்போ நான் ஸ்பிரிச்சுவலுக்கு கம்பேர் பண்ணுறேன். இதே இதை கரெக்டாக அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது, மேட்ச் பண்ணும் பொழுது, அது வந்து என்னென்னா அதான் மிஸ்ட்ரி. யோவானுக்கு அந்த மிஸ்ட்ரி தான் காண்பிக்கப்பட்டது. அதே மிஸ்ட்ரி அதே தூதன் இன்றைக்கு நமக்கு காண்பிக்கிறார். அதாவது முதலாவது நம்ம நியூ சோலை பெறுகிறோம். நம்முடைய ஓல்டு நேச்சர் போயிட்டு நமக்கு நியூ நேச்சர் வருகிறது. நம்ம தேவனுடைய குமாரும் குமார்த்திகளுமாக இருக்கிறோம். உங்களை பார்த்தோன்னே பயந்து ஓடக்கூடாது. இந்த சிஸ்டர் ரொம்ப ஆபத்தானது, இது ஏதாவது நோட்டம் போட்டு ஏதாவது கண்டுபிடிச்சி எங்கேயாவது போய் சொல்லிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அந்த கெட்ட பேர் எடுக்கக்கூடாது. உங்களுடைய நேச்சரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மற்றவங்க கண்டுபிடிச்சி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் கண்டுபிடிச்சா நல்லது. நான் என் நேச்சரை கண்டுபிடிக்கணும். அதனால் நீங்கள் உங்கள் நேச்சரை கண்டுபிடிச்சி, நம்முடைய ஓல் நேச்சரே இருக்கக்கூடாது. அந்த மெசேஜ் வந்து நம்ம சுத்திகரிக்குது. நம்முடைய சோல் வந்து நமக்கு நியூ ஹெவன் முதல்ல வருது, ரெண்டாவது நியூ எர்த். அது வந்தால் தான் நியூ எர்த் வரும். இன்னும் நம்ம பழைய மாம்சத்தில் தான் இருக்கிறோம். அதனால் இந்த மாம்சத்தில் நமக்கு வந்து என்ன உண்டு? வேதனைகள் உண்டு, வியாதி உண்டு, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உங்கள் ஏர்த்து ஒரு நாளில் நியூவாக மாறும் பொழுது அங்கே எதுவுமே இல்லை. வெளிப்படுத்தல் 21:4 வாசிக்கலாம்.
அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது.
இனி மரணமும் இல்லை, ஏதோ வருத்த துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயினே. பாருங்க, நம்முடைய பாடி நியூ பாடியாக மாறும். ஆபிரகாமுக்கு பாடியை நியூ மாற்றி ஆண்டவர் வந்து ஈசாக்கை கொடுத்தார். அதே போல் நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளில் நமக்கு நியூ பாடி வரப்போகுது. அந்த நியூ பாடி வந்தால் தான் அப்பொழுது என்ன செய்யும்? அந்த நியூ சிட்டி வரும். இதுதான் அந்த மிஸ்ட்ரி. யோவானுக்கு அந்த மிஸ்ட்ரி அங்கே காமிக்கப்பட்டது. அதனால் நீங்கள் அருமையானவர்களே, அந்த நியூ பாடி எப்படி வருதுன்னு பாருங்கள். உங்களுடைய இது வந்து சோல் பியூர் ஆகலைன்னா உங்களுடைய சரீரம் பியூர் ஆகாது. நீங்கள் நியூ பாடி எதிர்பார்க்க முடியாது, ஷேராக எதிர்பார்க்க முடியாது. இந்த மெசேஜ் நம்மளை நியூ சிருஷ்டியாக, நியூ கிரியேஷனாக மாற்றுகிறது. உங்களுடைய சோலை நியூ கிரியேஷனாக மாற்றுகிறது, புதுசாக மாற்றுது. அதன் பின்பு என்ன செய்யணும்? ஒரு நாளிலே நீங்கள் நியூ பாடியை பெறுறீங்க, நீங்கள் சரீர மீட்படைகிறீர்கள். நம்ம எல்லாரும் கண்ணிமை பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். கடைசி அக்காலம் துணிக்கும் பொழுது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பார்கள், நாமும் என்ன மறுரூபமாக்கப்படும். அப்போ நியூ பாடியை பெறுகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு அதிக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், இப்பொழுது மறுபடியும் சொல்லுகிறேன். அதனால் முதல்ல வந்து சவுண்ட், ரெண்டாவது வாய்ஸ், மூணாவது அங்கே ட்ரம்ப் வருகிறது. ஷவுட் பெங்கம் மூலமாக அந்த செய்தி உலகம் எங்கிலும் போகிறது. இப்பொழுதும் அவருடைய வாய்ஸ் ஏழாம் தூதனுடைய சத்தம் போய்கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அண்டர் ஹேர் மெசேஞ்சர் சி பிகம்ஸ் த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். தன்னுடைய செய்தியாளரின் கீழ் மனவாட்டி உலகத்துக்கு கடைசி சத்தமாக இருக்கிற வாய்ஸ் வருது. இந்த வாய்ஸ் வந்து நம்மளை மெச்சூரிட்டியில் கொண்டு வருகிறது, பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வருகிறது. அப்படி வந்த பிறகு அதன் பின்பு ட்ரம்புக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது மரித்தோர் உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அதனால் அருமையல்ல, முதலாவது நமக்கு என்னென்னா அந்த மரித்தோர் வந்து நியூ பாடியில் வர்றாங்க. அவங்களுடைய சரீரம் காத்தோடு காத்தா போனாலும், அது ஒன்றுமே இல்லாமல் போனாலும், ஆண்டவர் மண்ணிலிருந்து அந்த ஆதாமை கொண்டு வந்தது போல இதை என்ன செய்வார் என்றால், அந்த மரித்தோர்கள் வந்து நியூ பாடியில் வருவாங்க. நியூ பாடியில் பின்பு என்ன செய்வோம் என்றால், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், நம்முடைய சரீரமும் நியூ பாடியாக மாறும். முதல்ல நியூ பாடியாக மாற வேண்டும், அதுதான் புதிய பூமி. நமக்கு இப்பொழுது புதிய வானம் வந்திருக்கிறது, புதிய பூமி இன்னும் வரல, சிட்டி இன்னும் வரல, அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது வரும். இப்பொழுது நியூ சோல் வராமல் நீங்கள் நியூ பாடியை எதிர்பார்க்க முடியாது. ஒரு நாளில் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே நிஜம் மறுரூபமாக்கப்படும், நம்ம நியூ பாடியாக மாறும். திடீர்னு பார்க்கும் பொழுது நம்ம நியூ பாடியாக மாறும். சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ஆபிரகாம் சாராளுக்கு வந்தது. அவர் போன பிறகு இவங்க பார்க்குறாங்க, இவங்க தோள்பட்டெல்லாம் சரியாயிடுச்சு, இவங்க கூனி குறி இருந்தவங்க நிமிந்துட்டாங்க, வழுக்கு தலையாக இருந்தெல்லாம் ஹேர்ஸ் வந்து விட்டது, நரைச்ச முடியெல்லாம் பிளாக்காக மாறிட்டு, எங்கே மாறிட்டு. ஆபிரகாம் வந்து இதை 20-21 மாறிட்டான், சாராள் வந்து 17-18 மாறிவிட்டார். எப்படி? அவங்க கேராருக்கு போகிறாங்க, போகிற வழியில் சேஞ்ச் ஆகிவிட்டது, நியூ பாடி. அங்கே வந்து ஒரு ராஜா மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த அபிமெலேக்கு என்ன செய்கிறான் என்றால், அந்த தேசத்தில் வந்து இருக்கிற பெண்களை எல்லோரை காட்டிலும் சாராள் ரொம்ப அழகாக இருக்கிறான். அவளுக்கு 90 அவனுக்கு தெரியாது. இப்போ அவள் நியூ பாடியில் இருக்கிறா, இளமையாக அழகார். ஆனால் அவளை வந்து அவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது கத்தர் அங்கே சொப்பனத்தில் சொல்லுகிறார், வேறவனுடைய மனைவி, அவன் ஒரு தீக்குதரிசி, அவனை நீங்கள் வந்து ரெஸ்டோர் ஹேர், அவளை வந்து நீ அனுப்பிவிடு, அல்லது நான் உன்னை வந்து சாகவே சாவாய், உன் தேசத்தையும் அழிச்சு போடுவேங்கிறார். அது அவன் 20 வாசிக்கிறோம். 18 சனாப்மேன் மினிஸ்ட்ரி வருகிறது. இன்னைக்கு சனாப்மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. இதை தொடர்ந்து என்ன செய்யணும், நமக்கு நியூ பாடி வரப்போகுது. ஒரு நாளில் திடீர்னு நம்ம எங்கே மாறிடும், நம்முடைய சரீரத்தில் இருக்க பெயின் எல்லாமே போயிடும். ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்காது, திருப்பி நம்ம முதுமை அடைய மாட்டோம். வியாதிங்கிறதே இல்லை, ஆனால் அங்கே மரணம் இல்லை, அங்கே வந்து துக்கம் இல்லை, அங்கே அலறுதல் இல்லை, அங்கே வருத்தம் இல்லை. முந்தினவையிலெல்லாம் ஒளிந்து போயினேன். அங்கே நோ ஹேண்டிகேப்டு பீப்புள், நோ கிரிபிள் பீப்புள், ஸ்பாஸ்டிக் சில்ட்ரன், யாருமே இருக்க போகிறத எல்லாமே எங்கே மாறி. ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய இது. ஒரு நாளில் அது மாறப்போகுது. ஆபிரகாம் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். அதனால் அவனுக்கு அது வந்தது, நமக்கும் அந்த நியூ பாடி வருகிறது. இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே கொண்டு போய் தம்முடைய சீசர்களுக்கு ஒரு பிரிவ் வியூ, முன்காட்சியை காமிக்கிறார். மத்தேயு 14 அவர் அங்கே இருக்கிறார, திடீர்னு பார்த்தா அவர் முகம் பிரகாசிக்கிறது, வஸ்திரம் பிரகாசிக்கிறது. மோசஸ் அண்ட் எலைஜா வர்றாங்க, பேதுரு யாக்கோபு யோவானுக்கு என்னன்னே தெரியல, ஹை மவுண்டெயினில் கொண்டு போய் மறுரூபமாக. ஸோ நியூ பாடி எத்தனை பேர் நம்ம அதை எதிர்பார்க்குறோம். ஆமேன். அந்த நியூ பாடியில் வந்து என்ன இல்லை, பிளட் இல்லை, அதான் அங்கே சமுத்திரம் இல்லை. சமுத்திரம் எதை குறிக்கிறது, பிளட்டை குறிக்கிறது. அதனால் அங்கே வந்து அந்த நியூ பாடி வந்து அங்கே பிளட் இல்லை, ஏன்னா மாம்சமும் இரத்தமும் அது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே பிளட் இல்லை, அங்கே என்ன இருக்குது, மாம்சமும் ஆவியும் இருக்குது. மாம்சமும் இரத்தம் அல்ல, மாம்சமும் ஆவி. அதெல்லாம் இரத்தத்தில் தான் எல்லா வியாதியும் இருக்குது, எல்லாம் பிளட் டெஸ்ட். லிவர் எப்படி இருக்கிறது, கிட்னி எப்படி இருக்கிறது, ஹார்ட் எப்படி இருக்கிறது, பிளட் டெஸ்ட்லேயே எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. கடந்த நாளில் நான் டெஸ்ட் பண்ணேன், போன வாரத்தில் எல்லாமே நார்மலாக இருக்குன்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க. எல்லாமே நார்மலாக இருக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்குது. அந்த இது பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் பிளட் டெஸ்ட்டில் தான் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் பிளட்டில் தான் எல்லா நோய் கிருமிகளும் இருக்கிறது. இந்த பிளட் ஆண்டவர் எடுத்துருந்தார், அது ஆவியில் இயங்குறது. இந்த ஃபேன், இந்த லைட்லாம் எப்படி கரண்ட்டில் இயங்குறது, அதே மாதிரி ஆவியில் இயங்குறது. உடைய பிளட்டில் நம்ம பாடி இயங்குறது இல்லை, நியூ பாடி. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ ஒரு நீங்கள் அவரை வந்து நீங்கள் ஆவின்னு பயப்படுறாங்க, தொட்டு பாருங்க, எனக்கு மாம்சமும் ஆவியும் இருக்குது, எனக்கு மாம்சமும் ரத்தம் இருக்குதுன்னு சொல்லலை. உயிர்த்தெழுந்த பிறகு வசனத்தெல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. லூக்கா 24 அதிகாரத்தில் வாசிக்கணும். நீங்கள் என்னை தொட்டு பாருங்கள், ஒரு ஆவிக்கு மாம்சமும் அங்கே எலும்பும் இருக்காது, எனக்கு மாம்சமும் எலும்பும் இருக்கிறது, நான் அவர் ஆவியில் இயங்குறார். அதான் நியூ பாடி. நம்மளுக்கு நியூ பாடி வரும்பொழுது அதில் பிளட் இருக்காது, அது ஆவியில் இயங்குறது, எந்த டிசீஸும் வராது. அதனால் அங்கே சமுத்திரம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லியிருக்க ரகசியம் அதுதான். ஒரு நாளில் நம்ம நியூ ஏர்த், இது ஏர்த்து, இந்த பாடி ஏர்த்து, இந்த ஏர்த்தை வந்து ஆண்டவர் நியூவாக மாற்றும் பொழுது தேர் இஸ் நோ மோர் சி, அங்கே சமுத்திரம் இல்லாமல் போகிறது. அப்படி நியூ பாடி வந்து அதன் பின்பு என்ன இது அந்த சிட்டி வருகிறது. அங்கே 2 Corinthians 5:1 வாசிக்கலாம். 2 Corinthians 5:1,
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில்.
பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட அங்கே நித்திய வீடு நமக்காக இருக்கு. இது பூமிக்குரிய கூடாரம். ஐம்புலங்களை கொண்ட சரீரம், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஐம்புலங்களை வச்சு நம்ம பூமியோடு காண்டாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த சரீரமானது அழிந்து போனாலும் நமக்கு தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே இருக்கிறது. மரித்து போன பரிசுத்தவான்கள், எலெக்ட் பீப்புள், 7 சபை காலத்திலே மரித்து போன பரிசுத்தவான்கள் தங்களுடைய தியோபனியில் 6 பரிமாணத்தில் இருக்கிறாங்க, 6th டைமென்ஷனில் இருக்கிறாங்க. அதுதான் பேரடைஸ் என்று சொல்லப்படுகிறது. அங்கே அவங்க தியோபனி பாடி, இந்த பாடியிலேருந்து அந்த பாடிக்குள்ளே போகிறாங்க. அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அவங்க ஒரு சரீரத்தில் இருக்கிறாங்க, அவங்க வேறு ஒரு பிளேஸில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நம்ம வந்து என்ன செய்கிறோம், இங்கே மாம்ச சரீரத்தில் இருக்கோம், அவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க பரலோகத்தில் இருக்காங்க, நம்ம பூமியில் இருக்கிறோம். இப்பொழுது அவங்களுக்கு நியூ பாடி வருது. அவங்க உயிர்த்தெழுதல் வரும்போது நியூ பாடி வரணும். நியூ பாடி வந்தோடனே அங்கே சிட்டிஸ் அங்கே இருக்குது. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத வீடு, அது நம்மளுடைய சரீரம், செலஸ்டியல் பாடி. அவங்க செலஸ்டியல் பாடியில் இருக்காங்க, இன்னொரு வேர்டு வந்து தியோபனி பாடியில் இருக்கிறாங்க. நாம் இங்கே இருக்கிறோம், நமக்கு ஒரு தியோபனி பாடி இருக்கிறது. நம்ம அதை பைபாஸ் பண்ணி வந்திருக்கிறோம், நம்ம அதில் வாழலை. நம்ம அதை பைபாஸ் பண்ணி இந்த உலகத்தில் மாம்சத்தின் மூலமாக, தாய் தப்பன் மூலமாக வந்திருக்கிறோம். ஒரு நாளிலே நம்ம மரித்தால் அந்த தியோபனி பாடி அந்த வீட்டுக்கு நம்ம போவோம். மரித்த பரிசுத்தவான்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க, நம்ம இன்னும் போகலை. ஆனால் நமக்கு அங்கே வீடு இருக்குது, நம்ம அதை போய் வாசம் பண்ணலை, அதை பைபாஸ் பண்ணி வந்திருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வீடு என்ன செய்யும் என்றால், அந்த தியோபனிஸ், அவங்களுடைய தியோபனிஸ் எல்லாமே இறங்கி வரும். ஹல்லேலூயா. அதுதான் நியூ சிட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்கே நியூ பாடி வராமல் அது இறங்கி வராது. அதனால் இறங்கி வந்து என்ன செய்யும் என்றால், அது அவங்களுக்குடைய நியூ பாடிக்குள்ளே அது வரும். எப்படி அது நியூ ஏர் இறங்கி வந்து நியூ ஏர்த்தில் செட்டில் ஆகுதோ, அதே போல் நம்முடைய தியோபனிஸ் அங்கே இறங்கி வரும். உயிர்த்தெழுந்த சரீரத்துக்குள்ளே பிரவேசிக்கும் நம்முடைய பாடிக்குள்ளே. இதை என்ன, இந்த பாடி நியூ பாடியாக மாறும் பொழுது தான் அது வர முடியும். இது நியூ பாடியாக மாறாமல் அந்த தியோபனிஸ் இந்த மாம்ச சரீரத்தோடு இணைய முடியாது. இதுதான் அந்த நியூ பாடி வரும். அதான் நியூ ஏர்த். இந்த சரீரம் வந்து மண்ணினால் உண்டாக்கப்பட்டது, இது ஒரு ஏர்த். ஆனால் இந்த ஏர்த்து வந்து நியூ ஏர்த்தாக மாறினா தான் அந்த நியூ சிட்டி, நம்ம தியோபனிஸ் வந்து இங்கே வந்து உள்ளே வந்து வாசம் பண்ண முடியும். ஆடாமுக்கு ஆண்டவர் முதல்ல அவனை வந்து தேவசாயலாக சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:26, ஆதியாகமம் 2:7 அவனுக்கு ஒரு மண்ணினாலே ஒரு சரீரத்தை உண்டாக்கி பின்பு சுவாசத்தை ஊதினார் என்றால் அவனுடைய தியோபனி பாடியை அதுக்குள்ளே வைக்கிறார். அவனுக்கு ஒரு நியூ பாடியை கொண்டு வருகிறார். நியூ பாடியை கொண்டு வந்து அந்த தியோபனியை உள்ளே வைக்கிறார். அது ஏதேனிலே நடந்த காரியம். அதே போல் நமக்கு நியூ பாடி வரும்பொழுது அந்த தியோபனிஸ் அங்கே வரும். அதாவது நம்ம தியோபனி இறங்கி வந்து இந்த நியூ ஏர்த்தில், இந்த ஏர்த்தில் வந்து ஜாயிண்ட் ஆக முடியாது, இங்கே வந்து செட்டில் ஆக முடியாது, இங்கே வந்து அமர முடியாது. அங்கே வரும்பொழுது நம்ம குளோரிஃபைட் கண்டிஷனாக மாறும். நம்ம மேலே எடுத்துக்கொண்டு ஆக வெட்டிங் சப்பருக்கு நம்ம செல்லுவோம். எத்தனை பேர் சுவாசிக்கிறோம், அதனால் இது ஒரு ரகசியம். இந்த ரகசியம் வந்து அது நடக்குது, லிட்ரலாக நடக்குது. இது ஸ்பிரிச்சுவலாக இப்பொழுது நிகழ்ந்துருக்குது. நம்ம இன்னும் நியூ பாடியை பெறலை, நம்ம இன்னும் நியூ அந்த சிட்டி வரலை. நம்ம சிட்டி அங்கே காத்திருக்கிறது, அது பரலோகத்தில் இருக்கிறது, அது இறங்கி வர வேண்டும். எப்பொழுது நியூ இயர்த் வந்தால் தான். நியூ இயர்த் வரணும்னா முதல்ல நீங்கள் நியூ சோல் பெறணும். இதுதான் காட்ஸ் பிரின்சிபல், சபேட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஒரு நல்ல எலெக்ட் பீப்புளுக்கு நிகழப்போகுது. இப்பொழுது அதனுடைய ப்ராசஸில் இருக்கிறோம். அதனால் அருமையானவளே, நமக்கு ஒரு சிட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. அங்கே ஜீப நதி இருக்குது, ஜீவ விருட்சம் இருக்குது. இதே போல் ஒரு வேர்ல்டு, இதே போல் ஒரு சிட்டி நமக்கு அங்கே இருக்கிறது. அந்த சிட்டி வந்து நியூ இயர்ல செட்டில் ஆகும்பொழுது ஃபைனல் ரெஜி, இட்ஸ் அ கம்ப்ளீட் ரெடெம்ப்ஷன். ரெடெம்ப்ஷன் கம்ப்ளீட் ஆகுது, அதுக்கு மேலே இன்னொரு ஸ்டேஜ் இல்லை. அதனால் ரெடெம்ப்ஷன் அடையாதவங்க, சும்மா சாபன சபைகளுக்கு போகிறவங்க ஒரு காலம் அங்கே வந்து சேர முடியாது. இந்த ரெவலேஷனை தெரியாதவங்களுக்கு இது நிகழுவதை இவ்வளோ அவங்களுக்கு நிகழாது. இப்பொழுது நீங்கள் ரெவலேஷனை பெற்றிருக்கிறீங்க, ஒரு நாளில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக போகிறீங்க. அதான் ஆண்டவர் சிம்பிளாக யோவானுக்கு காண்பித்திருக்கிற, நம்மளை ஒரு ஹை மவுண்டனில் கொண்டு போய் பிரைடுக்கு ஆண்டவர் இதை காண்பிக்கிறார், உங்களுக்கு இதெல்லாம் நிகழப்போகுது. நீங்கள் இப்போ நியூ சோல் பெற்றிருக்கீங்க, நியூ ஏர்த்து வரும். நியூ ஏர்த்து வராமல் அந்த தியோபனிஸ் இறங்கி வராது. அது உங்களோடு சேரும் பொழுது நீங்கள் கடைசியாக என்ன செய்து, நீங்கள் வெட்டிங் சப்பார் மில்லினியெல்லாம் வந்து கடைசியாக என்ன செய்ததுன்றால் நீங்கள் வந்து அங்கே போய் சேருவீங்க. அதனால் அருமையானவளே, ஏழு கலசங்களை உடைய ஏழு தூதர்களில் ஒருவன், அந்த வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு கடைசியான ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீங்க வா ஆட்டுக்குட்டியான.
ஏழு கோப கலசங்கள், ஏழு பெடுத்தல் வெளிப்படுத்தல் பதினாறாறு இல்லை, இந்த கோப கலசங்கள் அது இன்னும் முழுசுமா ஊற்றப்படலை. அந்த வயல்ஸ்னா டெம்பரரி ஜட்ஜ்மெண்ட். 144,000 பேர் மீட்கப்படும் பொழுது அதன் பின்பு அர்மகதோன் யுத்தம் ஏற்படுகிறது, தேர்டு வேர்ல்டு வார். நீங்கள் தேர்டு வேர்ல்டு வாருக்கும் செகண்ட் வேர்ல்டு வாருக்கும் மத்தியில் ஜீவிக்கிறீங்க. தேர்டு வேர்ல்டு வார் வந்து அர்மகதோன் யுத்தம் வெளிப்படுத்தல் பதினாறு பதினாறு, அதை மிலினியத்துக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறது, உலகத்தை சுத்திகரிக்கிறது. பின்பு கோகன் மேகோக யுத்தம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தை வந்து சாட்டானுடைய கிரிப்பிலிருந்து மீறும் போது நியூ இயர்த்தாக மாறும். பின்பு நியூ சிட்டி வருது. அதனால் அர்மகதோன் யுத்தம் வந்து ஃபைனல் வாராக இருக்கிறது. பரலோகத்திலே அது யுத்தம் ஆரம்பித்தது, அது வந்து பூமியிலே அர்மகதோனில் அது முடிவடைகிறது. அது அதன் பின்பு கோக் மேகோக் இந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படும் பொழுது நியூ இயர்த் மாறுகிறது. அதே போல் அருமையான நம்ம சாட்டானுடைய கிரிப்பிலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம இப்படி எந்த சின்ன காரியங்களும் இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக நம்ம அந்த கிரிப்பிலேருந்து விடுதலை ஆகும் பொழுது நம்ம நியூ இயர்த்தை பெருகும். அதன் பின்பு அந்த சிட்டி லாஸ்டாக நம்ம சிட்டியில் போவோம். ஹல்லேலூயா. அர்மகதோன் யுத்தத்தின் பொழுது எல்லா வயல்ஸும் உலகத்தில் ஊற்றப்படும், எல்லா கோப கலசங்களும் ஊற்றப்படும். அது மகா உபத்திர காலமாக இருக்கும். அதற்கு முன்னதாக நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அந்த தியாபனியை பெற்றுக்கொண்டு நம்ம குளோரிஃபைட் கண்டிஷனாக மாறி நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. பின்பு நம்ம உலகத்தில் அந்த சிட்டியோடு சேர்ந்து உலகத்தில் வந்து 1000 வருஷம் இல்லை உலகத்தை நித்திய காலமாக சுதந்திரித்து கொள்வோம். ஆமீன். இதுதான் அந்த மிஸ்ட்ரியாக இருக்கிறது. ஹை மவுண்டனில் நம்மளை கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் ஹை மவுண்டனில் வர வேண்டும். இது செவன் சீலாக இருக்கிறது, ஏழாம் முத்திரையாக இருக்கிறது, சவுண்ட் வாய்ஸ் ட்ரம்பாக இருக்கிறது. ட்ரம்ப் வரும்பொழுது நம்ம மேலே எடுத்துக்கொள்ளப்படும், நம்முடைய தியோபனிஸ் நம்மோடு இணைந்து விடும், அந்த சிட்டி நம்மக்கிட்ட வந்து அங்கே அமர்ந்து விடும். அப்பொழுது அந்த மிஸ்ட்ரி யோவான் கண்ட தரிசனமானது அது ஸ்பிரிச்சுவலாக நமக்கு நிறைவேறும். பின்பு நேச்சுரலாக அந்த சிட்டி வரும். ஆமீன். அதனால் நேச்சுரல் சிட்டி இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல் சிட்டி இருக்கிறது. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் சிட்டி வந்து அந்த ஹவுஸ் வந்து அந்த தியோபனி பாடியாக இருக்குது, அது இறங்கி வந்து நம்மை வந்து இது பண்ணும். இதனால் பிரதர் பென்காம் சொன்னதை கடைசியாக வாசித்து முடிச்சிருந்தேன், நேரம் அதுக்கு மேலே இல்லை. ஹூ இஸ் திஸ் மெல்கிசிதேக் என்ற செய்தி, 65வது வருஷம் 2வது மாதம் 21வது தேதி. நோட்டீஸ் அகைன், மெல்கிசிதேக் வென்ட் டு மீட் ஏப்ரஹாம் பிஃபோர் ஹீ காட் பேக் ஹோம். வீட்டுக்கு அவன் திரும்பதுக்கு முன்னதாக மெல்கிசிதேக்கு ஆபிரகாமை சந்திக்கிறார். வி மீட்டிங் இந்த இயர் நம்ம வந்து நம்முடைய மெல்கிசிதேக்கு இயேசு கிறிஸ்து அவரை நம்ம ஆகாயத்திலே சந்திப்போம். எ பியூட்டிஃபுல் டைப் ஆஃப் ரெபேக்கா மீட்டிங் ஐசக் இன் த ஃபீல்ட். ரெபேக்கா வந்து மணவாழ்ந்த வீட்டுக்கு போகிறக்கும்னாக ஆகா மத்திய அந்த வழியில் வந்து அவள் ஈசாக்கை சந்திக்கிறாள். வி மீட்டிங் இந்த இயர் ஆனால் ஒன்று தோசைக்கு 4, 16, 17 பிறந்த பெண்ணான்னு சொல்லுகிறார். ஆனால் 119வது பேராகிறப்ப தேர்ஃபோர் த தியோபனி இஃப் யூ ஹேட் டைட் அண்ட் என்டர்ட் இன் டு த தியோபனி நீங்கள் மறித்து அந்த வீட்டுக்கு போனால் உங்களுடைய தியோபனி அங்கே இருக்குது, வீடு இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் போய் வாசம் பண்ணலை, ஆனால் வீடு அங்கே இருக்குது. நீங்கள் மறித்தா அந்த வீட்டுக்கு போகலாம், அந்த தியோபனிக்கு போகலாம். வாட் ஹேப்பன்ஸ், த தியோபனி கம்ஸ் டு த எர்த் டு பிக் அப் த ரெடீம்டு பாடி. அப்பொழுது ரெடீம்டு பாடி உயிர்த்தெழுந்த சரீரம் அங்கே வருகிறது. அந்த தியோபனி வந்து அவங்கள பிக்கப் பண்ணி கொண்டு போயிடும். அண்ட் இஃப் யூ ஆர் ஹியர் இன் த இயர் நீங்கள் இந்த பூமியிலே இங்கே இருப்பீர்கள் என்றால் யூ டேக் த பாடி, நீங்கள் நியூ பாடியை பெற்று டேக் த பாடி டு மீட் த தியோபனி. நீங்கள் உங்களுடைய தியோபனியை சந்திப்பீங்க. தேர் யூ ஆர் அண்ட் காட் அப் அண்ட் கோ டு மீட் த லார்ட் இன் த இயர். நீங்கள் வந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஆகாயத்திலே சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. சாபனத்துக்காரங்க வருக வருக வருகங்காங்க, நாங்கள் வருகையில் போயிடுவோம், நாங்கள் பறந்துடுவோங்க. அந்த மிஸ்ட்ரி தெரியுமா? அந்த மிஸ்ட்ரி தெரியாமல் போக முடியாது. அந்த ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் வெளிப்படுத்து. அதனால் நியூ ஹெவன் நியூ எர்த் வராமல் அந்த சிட்டி வராது. அவங்களுக்கு தியோபனி பாடின்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. அதனால் அருமையானவர்களே, இந்த மிஸ்ட்ரி யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் தான் யோவான். யோவானுக்கு அந்த தூதன் எல்லாத்தையும் காமிப்பது போல அந்த தூதன் வந்து ஒரு ப்ராஃபட் நமக்கு எல்லா ரகசியத்தையும் காண்பிக்கிறார். 7 சபை காலங்கள், 7 முத்திரைகள், எல்லா நியூ சிட்டி நியூ ஹேவன் எல்லா ரகசியத்தையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அங்கே போகிறதுனாலே அந்த சீக்ரெட்டை அறிஞ்சிருக்கும். எப்படி நம்ம போகிறது அந்த சீக்ரெட் நமக்கு ரிவீல் ஆகிருக்கிறது. ஹல்லேலூயா. காயின் ஒரு பட்டணத்தை கட்டினான். முதலாவது அவன் ஒரு பட்டணத்தை கட்டுகிறான். அதுக்கு தன்னுடைய மகனாகிய ஏனோக்கின் பெயரை விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பின்பு நேபுகாத்நேச்சார் 7 அதிசயங்களில் ஒன்றாகிய தொங்கு தோட்டத்தை பாபிலோனிலே தன் மனைவியை பிரியப்படுத்தும்படியாக கட்டினான். மனைவி மலைநாட்டிலேருந்து வந்திருக்கிறா. அங்கே மலை இருக்குது, ட்ரீஸ் இருக்குது. அதனால் அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவன் ஒரு தொங்கு தோட்டத்தை அமைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பாவன் யூப்ரட்டிஸ் டைப்ரிஸ் நதிமத்திலே அந்த பாபிலோனை கட்டினான். இதுதான் பெர்வர்ஷன் ஆஃப் நியூ ஜெருசலேம். ஆண்டவர் ஒன்று ஏற்படுத்தார்னா சாத்தான் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணுவான். ஒரிஜினல் கோல்டு இருந்துச்சுன்னா இதை என்ன டூப்ளிகேட் கோல் வருது, கோல்டு இங்கே கொண்டு வருவான். அதனால் எல்லாமே வந்து என்ன செய்யுதுன்னா அந்த மாதிரி தான். சாட்டன் முதல்ல ஆண்டவர் ஒரிஜினலை கொண்டு வர்றார். சாட்டன் அதுக்கு பிறகு ஒரிஜினலை கொண்டு வரும், நான் டூப்ளிகேட்டை கொண்டு வரான். முதலாவது ஒரிஜினல் நோட்டு வருது, அதன் பிறகு அதே பார்த்து காப்பி அடித்து அவன் வந்து டூப்ளிகேட்டாக நோட்டை பிரிண்ட் பண்ணுறான். இதுதான் சாட்டானிக். அதனால் சாட்டன் பாபிலோனை கொண்டு வருகிறான். பாபிலோன் வந்து விழுந்தது விழுந்தது, அது சாட்டானிக் சிட்டி. இந்த உலகம் சாட்டன் சேடனாக இருக்கிறது. இங்கே வயலன்ஸு, வியாதிகள், ஏதோ என்ன சொன்னால் மனுஷனை அங்கே என்டர்டைன்மெண்ட்ஸுக்காக சினிமா தியேட்டர்ஸ்கள், கேளிக்கைகள் எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாயிடும், அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். இப்படியாக பொழுதுபோக்கான இடத்துக்கு போகணும். அதனால் இந்த உலகத்தில் பொழுதுபோக்குக்காக மனசனை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய பிளேசஸ் இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது, இங்கே சுடுகாடு எல்லாமே இருக்கிறது. ஆனால் தேவன் உண்டாக்குற பட்டணத்தில் அங்கே எந்த சுடுகாடும் ஃபியூனரல் ஹவுஸும் கிடையாது, அங்கே சினிமா தியேட்டர் கிடையாது, அங்கே பியூட்டி பார்லர் கிடையாது, அங்கே ஃபேஷன் ஹவுஸ் கிடையாது. அங்கே வந்து என்னச்சது நம்ம என்ன நிலையான சந்தோஷம். ஹல்லேலூயா. அதனால் மனுஷனை பெரியப்படுத்துக்காக சாட்டன் ஏடனில் அங்கே காயின் வந்து அவன் சர்ப்பத்தின் வித்து அவன் ஒரு பட்டணத்தை கட்டினான். ஏதோ நேபுகாத்நேச்சார் பாபிலோனை கட்டினான். ஆனால் பாபிலோன் விழுந்தது. அது வந்து இதுக்கு ஒரு பெர்வர்ஷனாக இருக்குது. இதை வந்து சாட்டன் காப்பி பண்ணி உலகத்தில் செய்யும் பொழுது இந்த உலகம் ஏதோ துக்கம் நிறைந்தது. அன்ஃபிட் டு லிவ். இந்த உலகத்தில் இப்போ வாழ முடியாத சூழ்நிலை இருக்கு. ஆனால் அந்த பட்டணத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பெர்வர்ஷன் இதே இப்படி பாபிலோனே இப்படி இருந்துச்சுன்னா அந்த நியூ ஜெருசலேம் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ரியல் ஜாய் அங்கே இருக்கும். ஹல்லேலூயா. எந்த ஒரினஸும் இல்லை. நித்திய காலமாக நம்ம அங்கே வாழப்போகிறோம். முடிவிலே நம்ம அங்கே சேரப்போகிறோம். இந்த மெசேஜ், இந்த ப்ராபட் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த செய்தி, அந்த தூதன் அதை காண்பித்தார். அந்த தூதனுக்கு தான் தேவன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். நமக்கு அது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. நீங்கள் இதை என்ஜாய் பண்ணிங்கன்னா, நீங்கள் இதை லைக் பண்ணிங்கன்னா, ஒரு நல்ல நீங்கள் அங்கே இருப்பீங்க. ஹல்லேலூயா. இது உங்களுக்கு அந்நிய காரியமாய் தெரியும் என்றால், இது உங்களுக்கு வித்தியாசமாய் தெரியும் என்றால், நீங்கள் அந்த இடத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும். மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், மிஸ்ட்ரி ஆஃப் ஜெருசலேம், எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. செவன்த் ஆண்டர்ஸ் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு. இதுதான் ஃபைனல் சிட்டி. பாபிலோன் விழுந்தது, விழுந்தது. ஆனால் தேவனுடைய நகரமாகிய அந்த ஜெருசலேம் இந்த பூமியில் வந்து நியூ இயர்த்தில் வந்து செட்டில் ஆகிறது. நம்ம அங்கே இயேசுவை சந்திப்போம், இயேசுவோடு வாழுவோம். அந்த சிட்டியில் எந்த விதமான தீமையான காரியங்களும் கிடையாது. ரியல் ஜாய், நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமையில் இருக்கும். ஈற்றிலே நம்ம முடிவிலே அங்கே சந்திப்போம். அது ஜோதி தோன்றும் ஒரு தேசமாக இருக்கும். செகண்டா குளோரி அங்கே இருக்கும். அங்கே சூரியனும் சந்தர்ணம் அங்கே இல்லை. அங்கே விளக்கு வெளிச்சம் நமக்கு தேவையில்லை. தேவனுடைய மகிமை பிரகாசிக்கும். கடைசியிலே நாம் அங்கே சந்திப்போம். ஜோதி தோன்றும் ஒரு தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம், நம் பிதா அழைக்கும் பொழுது அங்கே நாம் செல்லுவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே மொச்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பராயிற்றிலே, இன்பராய் என்றால் இனியவர்களாக, இனிமையானவர்களாக. நம்மளால் யாருக்கும் எந்த தீங்கும் கிடையாது. இப்பமே நீங்கள் அப்படி மாறணும். உங்களால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நம்ம இனிமையானவர்களாக மாற வேண்டும். இந்த மெசேஜ் நம்ம ஸ்வீட் பீப்புளாக மாற்றுகிறது. அதான் இன்பராயிற்றிலே நான் கடைசியிலே நம்ம அங்கே சந்திப்போம். நமக்கு அங்கே இடம் உண்டு. இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் சந்திப்போம். ஜோதி தோன்றும் ஒரு தேசம், அந்த பட்டணம் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது. இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் த பிரைட். அந்த நியூ சிட்டி ஒரு நாளிலே பரலோகத்திலிருந்து இறங்கி வர. இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இப்பொழுது நம்ம ராபோஜனத்துக்கு நம்ம ஆயத்தமாகும். நான் உங்களுக்கு பொறுத்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூர்மடி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எனதினால நீ அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். ஆகையாலே என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் பொழுது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம அதால் எழுந்து நின்று காணிக்கையினாலே கத்தரை கனப்படுத்துவோம்.
பாடலின் 364 364 பாடல் பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி, பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட, பரமானந்த கீதம் அங்கே எழும்ப, பரமானந்த கீதம் அங்கே எழும்ப. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோரவரும் அவரை சேர, அன்பர் அன்றெல்லார் கண்ணீரும் துடைக்க, அன்பர் அன்றெல்லார் கண்ணீரும் துடைக்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேன், போஸ்தலரும் ரத்த சாட்சிகளும் திரளாய்கூட, ரத்த சாட்சிகளும் திரளாய்கூட. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். எல்லாரும் மாற தேவ செயர்களாய் எல்லாரும் மாற. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவுடன். சோதனைகளை வென்றவர் எவரும், தொல்லைகளை சகித்தவரும், ஜோதி ரூபமாய் சொர்க்கலோகில் ஜொலிக்க, ஜோதி ரூபமாய் சொர்க்கலோகில் ஜொலிக்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே போல். கத்தர் சபையன்று மன்னர் மானாலன் இயேசுவை மணந்து, பின்னும் சொல்லறி தமிழை ருசிக்க, பின்னும் சொல்லறி தமிழை ருசிக்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேன்,
ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். என் மனைவி செல்வா ஸ்டீபன் அவர்களுக்கு உடலில் இருக்கும் வேதனைகள் நீங்கி பரிபூர்ண சுகம் கிடைக்க போதகரின் சபையாரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சகோதரன் ஸ்டீபன்சன் விருகம் பார்க்கும். ஸ்டீபன்சனுடைய மனைவி அதிக வேதனைப்படுகிறார்கள். அவளுக்கு ஆண்ட சுகத்தை தரும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணும். கத்தாவே அருமையான சகோதரன் ஸ்டீபன்சனுடைய மனைவி சில்வா ஸ்டீபன்சனுக்கு இயேசுவே நீர்தாமே இந்த நேரத்தில் சுகத்தை தருவீரார். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் இறங்குவீராக நம்முடைய குணமாக்கும் வல்லமையை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே வேதனைகள் நீங்கி போகட்டும். ஆமீன். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரம் மட்டுமாக நாங்கள் நம்முடைய பந்தியில் பங்கு பெறும்படியாக உதவி செய்து ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவி நீர் எங்களுக்கு மாதிரியை வைத்து போனது போல நாங்களும் அவ்விதமாக செய்யும்படியாக கிருபை தந்ததுக்காக சோத்திரம். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொன்னவனமாக அதிகமான கிருபைகளை தருவீராக, ஆசீர்வாதத்தை தருவீராக. இந்த பந்தியிலே பங்கு பெற முடியாமல் சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை தந்து பந்தியிலே கொண்டு வருவீராக. மற்றும் பலவிதமான சூழ்நிலைகளினாலே ஆண்டவரே வர முடியாமல் இருந்த எல்லாருக்கும் நீர் கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். துக்கத்தில் இருக்கிறவர்கள், போராட்டத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் நீர் ஆறுதலை தருவீராக. இயேசுவே இரக்கமாயிரும். இந்த பந்தியில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதி. கல்வாரியிலே சம்பாதித்த அந்த ரெடெம்ப்டிவ் பிளஸ்ஸிங் உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து பலிப்பதாக, நிறைவேறுவதாக. ஆசீர்வதிப்பீராக. ஏற்படுத்தியிருக்கிற அந்த பந்திக்காக நமக்கு சோத்திரம். அதை சூழ்நிலை ஆகாரமாக மாற்றும், ஆரோக்கியமான ஆகாரமாக மாற்றும். நாங்கள் எல்லாரும் திருப்தியாக புசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமீன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டையிட கடவர். ஆமீன்.